الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. وقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. صدق الله العظيم. وغلانيتم பரிபாலித்து போஷிபவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சொந்தமானவர். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து சீருடலிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய தரிசனமும் பொருத்தமும் கிடைத்து சுவனத்திலே கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த எனது உயிரிழமை ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தான வாழ்க்கையில் தனது வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாம். அல்லாஹ்வுடைய வீட்டில் நாசிக்காக்குடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு சம்பூர்ணமாக அடிப்பணிந்து அவனுக்கு அஞ்சு பயந்து விசேடமாக தனிமையில் இருக்கும் பொழுது அவனுடைய விஜயத்தில் விழிப்புணர்வு கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் உபதேசமும் கட்டளையும் பிரகித்துள்ளது. ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. துனியாவுடைய நியதியை போல் ஆயிற்று. ஆனாலும் அல்லாஹ்வுடைய நியதி மனிதன் எப்பொழுதும் அவனுடைய கட்டளைக்குள்ள அவனுடைய வலைக்குள்ள வாழ வேண்டும் என்பதுதான். ஈர்க்கப்படக்கூடிய அனைத்து வலைகளுக்கும் இரையாக கூடியவன் மனிதனாக இருக்க மாட்டான், அவன் மிருகமாகத்தான் இருப்பான். அவன் நல்லவனாக இருக்க மாட்டான், எப்பொழுதும் கெட்ட விடயங்கள் அவனுக்குள்ள குடிக்கொண்டே இருக்கும். ஷைத்தான் வீசக்கூட வலையில சிக்கிக் கொள்ளக்கூடிய அவனிடத்திலிருந்து சமூக நலன்பாட்டை எதிர்பார்க்க முடியாது, அவனுக்குள்ளேயே அவனை கட்டுப்படுத்த முடியாத ஓர் நிலைமையில் காட்சி அளிப்பான் என்கிறதெல்லாம் ஹரான் ஹதீசுடைய போதனையாக இருக்கிறது. உலகத்தில் அன்று தொட்டு இன்று வரைக்கும் மூமின்களை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. ஆரம்ப காலத்தில் ஈமானை இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டவர்களை பகிரங்கமாக நெருப்பல் போட்டு பொசுக்கினார்கள். இப்பொழுது பல குற்றச்சாட்டுகளில் அவர்களின் மீது விதிக்கப்பட்டு பயங்கரமான வேதனை கொடுக்கப்படுவதும் அப்பொழுது கதியற்ற நிலைமையில அவர்கள் தவிப்பதும் உலக ஜனங்கள் அதனை பார்த்து கவலை கொள்வது மட்டும் தான் ஆகிவிட்டதை தவிர அதற்கு ஆவண செய்வதற்கு முடியாத ஒரு நிலைமையையும் உருவாகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆரம்ப காலகட்டம் நபிமார்கள் வந்து சில நாட்கள் அல்லாஹ் ஒரு விடுமுறையை கொடுத்துடுவான். அடுத்த நபி வருவதற்கு ஒரு காலகட்டம் கழிந்து சென்றுவிடும். அதாவது ஃபத்ரத்துடைய காலம் என்று அதற்கு சொல்லப்படும். சில கட்டங்களில் பல நபிமார்கள் வந்ததுண்டு. ஒரே சம காலத்தில் மூன்று நான்கு நபிமார்கள் இருந்ததும் உண்டு. என்றாலும் சில காலகட்டங்களில் ஒரு நபிக்கு பின்னால் அடுத்த நபி வருவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாமதத்தை ஏற்படுத்துவார். அதுக்கு ஒரு நல்லதொரு உதாரணம் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால ஐநூறு வருடங்களுக்கு பிறகுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியாக அனுப்பினார். அவ்வாறாக ஆரம்ப காலகட்டத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சென்று சற்று காலங்கள் தான் கழிந்திருக்கலாம், ஓரிரு நூற்றாண்டுகள் கழிந்திருக்கலாம். மூமின்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நெருப்பில் போட்டு பொசுக்கப்பட்டார்கள். நீங்கள் படித்து பார்த்தால் ஈமான் கொண்டதின் காரணமாக
கொடுக்கப்பட்ட வேதனைகளை கண்டறியலாம். அந்த கோள்களுடைய வானத்தின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்கின்றான், வாக்களிக்கப்பட்ட இந்த ஜுமாவுடைய நாளின் மீது சத்தியமாக அல்லாஹ் இந்த ஜுமாவுடைய நாளை சத்தியம் செய்வதற்கு ஒரு சாதனமாக ஆக்கிறான் என்றால் அதனுடைய பொறுமதியை சொல்வதற்கு வார்த்தை கிடையாது. இது ஒரு மௌஊத் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாள். இதே நாளில் தான் கியாமத்து நாள் உண்டாக போகின்றது. அன்று உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டவைகள் அனைத்தும் நிறைவு செய்யப்படும். நல்லவர்களாக இருந்தால் நரகம், நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கம், தீயவர்களாக இருந்தால் நரகம். நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் நன்மாராயம், தீயவர்களாக இருக்கும் பட்சத்தில் கேடுகள் என்பதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி அளித்து சாட்சி சொல்லக்கூடிய இந்த ஜுமாவுடைய நாளின் மீது சத்தியமாக. இந்த ஜுமாவுடைய நாளுக்கு இன்னும் ஒரு சத்தியத்தை பிறகடியில் அல்லாஹ் கொண்டிருக்கிறான், இது சாட்சியம் சொல்லும் நாள். ஏன் இன்று தான் கியாமத் உருவாக போகிறது. நல்லவர்கள் இவ்வாறு தான் நடந்தார்கள், தீயவர்கள் இவ்வாறு தான் தன்னை அழித்துக் கொண்டார்கள் என்றால்தான் அது சாட்சியம் சொல்லும். மஷ்ஹூத், மேலும் சாட்சியம் சொல்லப்படக்கூடிய நாளும் இந்த ஜுமாவுடைய நாள் என்று அதிகமான விளக்கங்கள் தஃப்ஸீரிலே சஹாபாக்கள் கூறினார்கள். மேலும் சில சஹாபாக்கள் அது அரபாவுடைய நாள், அது சாஹித் சாட்சியம் சொல்லக்கூடிய நாள், அது மஷ்ஹூத் அனைவரும் ஒன்று திரட்டப்படக்கூடிய நாள் என்றெல்லாம் பல விளக்கங்கள் இருந்தாலும் இந்த அனைத்து சத்தியங்களும் ஜும்மாவுடைய நாளை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுக்கிறான். ஏன், அது ஒரு முக்கியமான நாளாக இருப்பதோடு அந்த நாளின் மகத்துவமும் அந்த நாளின் சிறப்பும் ஒரு மூமினால் தான் உணர முடியும் என்கிறதை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்து எதனை சொல்கின்றான், இந்த கிடங்கு வாசிகள் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், லானத் செய்யப்பட்டார்கள். அவர்கள் மூமின்களை சித்திரவதை செய்யும் காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஹஜ்ரத் தானியால் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி வந்தார்கள் என்றும் ஒரு தஃப்ஸீர் விளக்கம் இருக்கின்றது. என்றாலும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வரவில்லை என்பது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தெளிவான ஆதாரம். இவ்வாறாக பல தஃப்ஸீர்கள் அதற்கு இருந்தாலும் கூட நடந்த சம்பவம் அது குர்ஆனின் மூலமாக ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்றது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலத்து அரசன் சொன்னான், என்னை தவிர ஒரு தெய்வம் இவர்களுக்கு இருக்கின்றார்களா, நிச்சயமாக அவர்களை ஒன்று திரட்டுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களை நெருப்பிலிட்டு பொசுக்குங்கள், தோண்டுங்கள், கிடங்குகளை விரல்களை சேகரித்து வானதாகிய ரீதியில் அந்த நெருப்பு உயர வேண்டும், அது தீயிட்டு பொறிக்க வேண்டும், அதிலே இவர்களை போட்டு பொசுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களை போடுகின்றார்கள். அந்த நேரம் என்னை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கை உண்டு, இல்லை இதுதான் நம்முடைய சுவன வாழ்க்கை என்று அந்த ஃபித்னாவின் பொழுதும் உறுதியாக இருந்தவர்கள் அதற்கு இரையானார்கள். நெருப்பில் விழுவதற்கு முன்னே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய உயிர்களை பறித்து விடுகின்றார். அந்த தீச்சோலை அவர்களுக்கு கூன்சோலையாக மாறிவிடுகின்றது. சகோதரர்களை, இன்றும் அப்படியான ஒரு நிலைமை தான் உருவாக இருக்கின்றது. வீடுகள் எங்கும் சைத்தானின் தீயை கொண்டு மூட்டப்பட்டிருக்கிறது. சமூகத்தில் நல்லவர்களை எதிர்பார்க்க முடியல. பார்க்கிற இடங்கள் எல்லாம் பொய்கள் உரைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஈமான பாதுகாக்க முடியல. வெளியில் பார்க்கிற இடம் எல்லாம் பித்னாக்கள் தான் காட்சி அளிக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஈமான பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமானது. அன்று நெருப்பில் தூக்கி தான் போட்டார்கள், இன்று நீங்கள் நெருப்பை அணைத்துக் கொண்டு அதில் கையிலே பொத்திக் கொண்டு தான் செயல்பட வேண்டும். பொத்திக் கொண்டு எரிஞ்சிவிட்டாலும் விட்டுவிடக் கூடாது. எரிந்து விடலாம், ஆனால் விமோசனம் இருக்கும். விட்டுவிட்டால் நிச்சயமாக அந்த பயங்கரமான உண்மையான நெருப்புக்கு இரையாக வேண்டி வரும் என்கிறதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். அந்த விதத்தில் பெரியமானவர்களே, அந்த கிடங்கு வாசிகள் எதன் காரணமாக பொசுக்கப்பட்டார்கள்? அவர்கள் அல்லாஹ் ரப்பு என்பதனை ஏற்றுக்கொண்டதனால். இன்று அல்லாஹ் ரப்பு என்கிறதை ஏற்றுக் கொள்வதற்கு பல தடைகள் விதிக்கப்படுகின்றது. எத்தனையோ கொள்கைகள் வந்து தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. எங்களில் பல பேர் அதனை தத்ரூபமாக ஒழிக்கிறது என்று விளங்கியும் கூட விட்டு விலக முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்திலிருந்து புசித்து விட்டார்கள், அவர்களுடைய நிழலிலே இருந்து விட்டார்கள், அவர்களுடைய அந்த நரக நெருப்பிலே குளிர் சாய ஆரம்பித்து விட்டார்கள். நிச்சயமாக இந்த குளிர் ஒரு சுகமாக இருக்க மாட்டாது, இறுதி நேரத்திலே பயங்கரமான நிலைப்பாட்டை உண்டு பண்ணும் என்பதனை மறந்து விட்டார்கள். யாரெல்லாம் ஈமானோட அமலோட பாவம் செய்யாது அல்லாஹ்வுக்கு வழிபட்ட நிலைமையில் இருக்கின்றார்களோ அவர்களை சுற்றுலாவில் ஆழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த வழித்தேடர்களுடைய நோக்கம். அதிலேதான் கிடங்குவாசிகளுடைய சரித்திரத்தோடு இணைத்தவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இன்னல் லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத், ஈமான் கொண்டவர்கள் மூமினானவர்கள் மூமினான பெண்கள் யாரெல்லாம் இவர்கள் குழப்பத்தில் ஆழ்த்தினார்களோ வலஹும் அஸாபுல் ஹரீக், அவர்களுக்கு பயங்கரமான சுட்டெருக்கும் வேதனை உள்ளது என்கிறதை எச்சரிக்கை செய்கின்றான். சகோதரர்களே, அந்த சித்ரா இன்று என்னை உங்களையும் ஈமானோட வாழவிடல்ல, என்னுடைய உங்களுடைய கண்களின் சுத்தத்தை பறித்து அதை அசுத்தமாக்கிவிட்டது, கல்வியினுடைய சுத்தத்தை பறித்து அதனை அழுத்தாக ஆக்கிவிட்டது. சொன்னார்கள் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பைஹக்கிலே ஷாபல் ஈமான் என்ற பகுதியிலே, பைஹக்கிலே ஷாபல் ஈமான் என்ற கிதாபிலே பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. மூன்று பேர்கள் சலாசத்துன் லா யுக்மனு அலைஹிம் ஃபில் கைபா, மறைவான கட்டத்திலும் கூட அவர்களை நல்லவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்களுடைய விடயத்திலே தீங்கு இழைக்க மாட்டார்கள் என்று அச்சம் தீர முடியாது. அதுல ஒருவன் தான் மறைமுகமான முறையில் பாவம் செய்யக்கூடியவன். இன்று தாராளமாக எங்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கின்றது, வயதில் மூத்தவர்கள் ஆசைகளை துறந்தவர்கள் ஓர் நிலைப்பாட்டுக்கு வந்தவர்களை தவிர அவர்களிலும் சிலர்கள் வீணாக காலங்கள் நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம், அவர்களிலும் சிலர்கள் சிறு பிள்ளையை போல நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம், அவர்களில் சிலர்கள் பயங்கரமான பாவத்திலையும் ஈடுபடுகின்றார்கள் என்றாலும் கைவிட்டு எண்ணக்கூடிய சிலர், அவர்களுடைய புத்தி பழுத்து விட்டது, உடம்பு பலவீனமாகிவிட்டது, இப்பொழுது தான் நாள் மறுமையுடைய சிந்தனை வருகின்றது, அப்படி என்று தன்னுடைய பலவீனத்தின் காரணமாக சும்மா இருக்கக்கூடியவர்களை தவிர யாரிடத்தில் எல்லாம் ஆசைகள் அஸ்பிரேஷன்ஸ் இருக்கின்றதோ, இச்சைகள் மேலிட்டுக் கொண்டிருக்கின்றதோ, அந்த ஆசைக்கேற்ப அந்த மோட்டிவேஷன்களுக்கு தூண்டுதல்களுக்கு ஏற்ப பாவம் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதுல சிறுவனும் தப்பல்ல, வாலிபனும் தப்பல்ல, யுவதியும் தப்பல்ல, தெரியவானவர்களே இன்னும் நல்லோர்கள் என்று மதிக்கப்படக்கூடியவர்களும் தப்பவில்லை, அவர்கள் நல்லதை காட்டிக்கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களும் இந்த காலகட்டத்தில் உருவாகித்தான் இருக்கின்றார்கள். அதற்கு நல்லது ஒரு உதாரணம் தான் மூமின்களைப் போல முஸ்லிம்களைப் போல ஆதை தள்ளிக்கொண்டு அவர்களைப் போல பேசிக்கொண்டு அவர்களுடைய அகீதாவை உண்மையான மூமின்களுடைய கொள்கைகளையும் பழுதாக்கக்கூடியவர்கள் இங்கு உருவாகிவிட்டார்கள் என்றால் ஒரு பயங்கரமான சித்ராவுடைய ஜமால்ல நானும் நீங்களும் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில யாரெல்லாம் மறைமுகமாக தவறுகளையும் பாவங்களையும் ஈடுபடுவார்களோ அவர்கள் நிச்சயமாக தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்கும் சமூகத்துக்கும் சித்தனாக்களை ஏற்படுத்துவார்கள், அதை விட்டும் அச்சம் தீர முடியாது, பயமற்று இருக்க முடியாது. இரண்டாம் அவர் தான் அல் அமீருல் ஜாகிர், இவரும் சிதத்திலும் நலனை எதிர்பார்க்க முடியாது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றாலும் அதன் ஊடாக ரப்பை சந்தோஷப்படுத்தக்கூடிய சிந்தனை உனக்கு கிடையாது, எப்பொழுதும் தன்னுடைய இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு எதையும் செய்ய தயாராக இருப்பான், அவனுடைய தலைமைத்துவம் வாழ வேண்டும், நான் தான் நிகழ்த்திருக்க வேண்டும் என்பதற்காக எந்த தீங்கையும் செய்வதற்கு முற்படுவான். அந்த தீங்குகளை செய்யும் பொழுதெல்லாம் அவைகள் தான் நம்முடைய காலத்துக்கு உகந்தது என்று அதற்கு உகரப்போடக்கூடியவர்களும் நம்மிடே இருப்பார்கள் என்றாலும் கூட இவர்களை பார்த்து அல்லாஹ் கோபப்படுகின்றான். மூன்றாமவன் பிரகடனம் செய்யக்கூடியவன், இன்றைக்கு காலத்துக்கு சிறந்த வார்த்தைகளை தான் அன்று 1400 வருடங்கள் உடைய காலகட்டத்திலே சொல்லி வைத்தார்கள் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பிதத்தை பிரகடனம் செய்கின்றார்கள், அன்று பிதத் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தவர்களுக்கு இன்று பிதத் என்றால் இதுதான் என்று தெளிவுபடுத்தும் கூட அதிலிருந்து தப்ப முடியாமல் அதே பிதத்தின் பக்கம் போவதை இட்டு தான் கவலையாக இருக்கிறது. சஹாபாக்களுடைய சுன்னா நெறிமுறைகள், அது சுன்னத்துல் ஜமாத்துக்கு ஒப்பானவைகள். ஹதீஸ், குர்ஆன், இஜ்மா, கியாஸ், இதனை சார்ந்தவர்கள் தான் அவர்கள். அதற்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் தான் சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையுடையவர்கள் என்றாலும் ஒவ்வொருவரும் சொல்கின்றார்கள், நாங்கள் தான் சுன்னத்துல் ஜமாத், நாங்கள் தான் சுன்னத்துல் ஜமாத். அவரை கேட்டாலும் சுன்னத்துல் ஜமாத்தாம், இவரை கேட்டாலும் சுன்னத்துல் ஜமாத்தாம். அப்படி என்றால் எல்லோரும் தான் பிடித்ததைத்தான் சரியானது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் ஏறி இருக்கிறது குதிரையில இல்ல கழுதையில, குளிர்ந்த உணர்கிறார்கள். குளிர்ந்து தெரியாததன் பின்னால்தான் அவர்களுக்கு விளங்கும், ஏறி இருக்கிறது குதிரையிலையா கழுதையிலையா. அந்த அடிப்படையில தெரியமானவர்களே, நானும் நீங்களும் அருமை சஹாபாக்கள், அதன் பின்னால் வந்த சாபியங்கள், சபோ சாபியங்கள், இமாம்மார்கள், இவர்களுடைய கருத்துகள், நான்கு இமாம்களும் ஒன்றுபடுகிறார்கள். அல்ல வந்து ஒரு கருத்தில் ஒரு இமாம் ஏற்பட்டு மூன்று இமாம்கள் ஒன்றுபடும் பொழுது அதற்கு நாம் இஜ்மா என்று சொல்வோம். இந்த இஜ்மாவுக்கெல்லாம் மாற்றம் செய்து இமாம்மார்களுடைய கருத்தை பிதத் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் தான் பிதத்தார்களே தவிர இந்த இமாம்கள் பொற்காலத்தில் உள்ளவர்கள் பிதத்தார்கள் அல்ல என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு நவீனமயமாக எங்களுடைய மூதாதைகள் கூட கேட்காது பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே, இதுதான் பிதத். இன்று குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மன இச்சைப்படி விளக்கம் சொல்கின்றார்களே, இதுதான் பிதத். குர்ஆனை படித்தது கிடையாது, 15-20 வருடங்கள் வாலிபத்தை உருக்கி உலமாக்கள் மதரசாக்களிலே தனக்கு விருப்பமான சாப்பாட்டை கூட சாப்பிடாமல் அந்த பருப்பு சட்டியில பருப்பு கொட்டையை தேடுறதுக்கு பல மணித்தியாலங்கள் கலக்கினால் தான் 2-3 கொட்டை வெளியே வரும். அந்த தண்ணி பருப்பை சாப்பிட்டு தியாகத்தோட கற்றார்களே, அவர்களை விவாதத்துக்கு அழைக்கக்கூடிய ஒரு அறிவீனமான சமுதாயத்தை இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அறிவாளிகள் ஒரு நாளும் அந்த அறிவீனர்களோடு விவாதிக்க செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு குர்ஆன் தெரியாது, சுன்னா தெரியாது, வெறுமனே தமிழ் புத்தகங்களை படித்துவிட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்கள் விவாதிப்பதற்கு உலமாக்களை அழைக்கின்றார்கள். இவைகள் அனைத்தும் குர்ஆன் ஹதீஸ் மூலமாகவே சரிப்பட்ட ஆதாரங்கள். இவர்களோடு விவாதிக்க செல்வதும் ஒரு அறிவீனம். அவர்களோடு விவாதிப்பவர்கள் உண்மையிலே சமூகத்தை சீர்குலைப்பார்களே தவிர அவர்களுக்கு ஆதாரம் காட்ட முடியாது. ஒரு அந்நியவன் அல்லாஹ்வை மறுக்கின்றான், அவனிடத்தில் போய் விவாதிக்க போனால் அல்லாஹ் இருக்கிறான் என்று ஒரு நாளும் சாத்தியமாக மாட்டாது. அவன் அதற்கு பல காரணங்களை கூறுவான். அது போல தான் இன்று முஸ்லிம்கள் மூமின்கள் என்று போர்வை அணிந்து கொண்டு விவாதத்துக்கு அழைக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த பிடியிலே வழிகேட்டிலே உறுதியாக இருந்து கொண்டு இவர்கள் நம்முடைய ஆதாரங்களை இங்கே ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். சியாசியத்தான தலீலை எடுக்காத நீ குர்ஆனோட இங்கே வழிகாட்டப் போகின்றது. குர்ஆனில் இருந்து விளக்கம் எடுக்க தெரியாத உனக்கு அந்த குர்ஆன் வெறுமனே ஒரு மற்றீடு செய்யப்பட்ட சில விடயங்களோட மாத்திரம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அதிலே ஜாசுல் குர்ஆன் என்ற அற்புதத்தை இல்லாமாக்குவதற்கு முயற்சி செய்கிற சமுதாயம் உருவாகி இருக்கின்றது என்றால் மிச்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு பயங்கரமான சித்ராவுடைய சமான்ல இருந்து கொண்டிருக்கின்றோம். புகாரி முஸ்லிமே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல்புகளின் மீது அப்படியே வந்து கொண்டே இருக்கும், உள்ளங்கள் அதனை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கும். அந்த சித்ராக்களை மற்றீடு செய்ய முடியாது, அதனை மட்டுப்படுத்தவும் முடியாது என்ற அளவுக்கு பாயின் உடைய அந்த ஸ்டிச், அதை அது பின்னப்பட்டவைகள் ஒன்றோடு ஒன்று எப்படி இணைந்திருக்கின்றதோ, அந்த பாயினுடைய குச்சிகள் ஒன்றோடு ஒன்று எப்படி இணைந்திருக்கின்றதோ அதே போன்று எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் எந்த விதமான தாமதமும் இன்றி ஒன்றோடு ஒன்று உள்ளங்களுக்கு ஃபித்னா தாவிக்கொண்டே இருக்கும். ஒரு கருப்பு புள்ளி விழுந்துவிடும். ஐயோ கல்வின் எந்த உள்ளம் அதனை மறுத்து விடுகின்றதோ அங்கே ஒரு வெண்மையான புள்ளி விழுந்துவிடும். இறுதியிலே அது இரண்டு கல்வெல்களை போல ஆகிவிடும். ஹத்தா தஸீர கல்வெயின், இரண்டு கல்வுகளாக மாறிவிடும். அதில் ஒரு கல்வு அது ரொம்ப வெள்ளியாக இருக்கும், மிகவும் வெண்மையாக இருக்கும். மிஸ்ரு சஃபா வெள்ளியை போல தூய்மையானதாக இருக்கும், தெளிந்த நீரை போல அது ரொம்ப தூய்மையானதாக இருக்கும். அந்த கல்வி மாதாமத்து சமாவாத்து வல்லாறு வானங்கள் பூமிகள் இருக்கும் காலமெல்லாம் வழித்தெடுக்க முடியாது, அதனை திசை திருப்ப முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னார்கள். அடுத்த கல்பு அலா அஸ்வத் மிகவும் கருமையானதாக இருக்கும், அதுல அந்த சித்ராக்கள் உறிஞ்சி உறிஞ்சி அதனுடைய வெண்மை நீங்கி ஒரு இடத்திலேயுமே ஒரு புள்ளி கூட வெண்மையை காண முடியாத அளவுக்கு இருள் சூழ்ந்து கருமையாக இருக்கும். சொன்னார்கள் அது ஒரு தெம்பியை போல ஒரு கூசாவை போல இருக்கும், அதுல இருந்து வெளியாகக்கூடிய நீர் வெறுமனே மிகவும் கருத்த நீராக பொதுவாக இந்த பாதைக்கு உறுத்தி ஊற்றும் சாறை போல இருக்கும். அப்படியா கொண்டவர்களிடத்திலிருந்து எந்த நலவையும் காண முடியாது. அவர்கள் பலா அதாவது மஅரூஃபை யாருக்குள் மஅரூஃப முன்கரா அந்த உள்ளம் படைத்தவர்கள், அந்த ஃபித்னாக்களை உறிஞ்சி எடுத்து உள்ளத்தை கருமையாக்கி கொண்டவர்கள், யாருக்குள் மஅரூஃப முன்கரா மஅரூஃப் என்ற நலவுகளை கெடுதியாக காண ஆரம்பித்துடுவார்கள். தொழிலுக்கு பின்னால ஓதக்கூடிய துவா தியாசியத்தான ஆதாரம் இந்த மஅரூஃபை இந்த நலவை முன்கராக கெட்டதாக கணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதை நாம் இன்பர்ல சொல்லாட்டி யார் சொல்றது? இன்று பல ரீதியிலும் ஈமான பறித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அமல்களை இல்லாமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள், தியாசியத்தான தலில்களை குளித்தோண்டி புதைக்க வேண்டும் என்று சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையிலிருந்து அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் ஏன் வாய் மூட வேண்டும்? அந்த அடிப்படையில எதுவெல்லாம் அந்த குரானுக்கும் ஹதீஸுக்கும் சொந்தமானதாக அதற்கு கம்பேர் பண்ணி எடுக்க முடியுமானதாக இருக்கின்றதோ அவைகளை பிதத் என்று சொல்லக்கூடியது தான் பிதத்தை தவிர இவைகள் பிதத் அல்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கற்று தந்தார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாருமே நேர்வழி பெற முடியாது. அவ்வாறு நேர்வழி பெறுவதாக இருந்தால் அவர்களை போன்ற ஒரு முத்தைதுல் முத்துலக்காக குரானை கரைத்து பிடித்தவராக ஹதீஸிலே எதையும் அறியாத நிலைமையில் இருக்கக்கூடாது, அனைத்தையும் தெரிந்தவராக தப்சீருக்கு எத்தனையோ கலைகள் இருக்கின்றது, அந்த கலைகள் அனைத்தின் மூலமாகவும் போஷிக்கப்பட்டவராக சித்திக்கு ஹதீஸுக்கு அவைகளை அறியும் அடிப்படை சட்டங்கள் இவராக எத்தனையோ கலைகள் இருக்கின்றது, அவைகளை வருத கணக்கில் கற்றவர்களாக இருக்க வேண்டுமே தவிர வேற யாராலும் எனக்கு இந்த முஜிதைகள் முத்துலக்குகள் இந்த உண்மையான ஆய்வாளர்கள் ரசூலுல்லாஹ் மூலம் நன்மாராக சொல்லப்பட்டவர்கள் தேவையில்லை என்று சொல்ல முடியாது. அதனை சீராக கற்று அவரை போல ஒரு அந்தஸ்தில் வந்தால் தான் சொல்ல முடியுமே தவிர அவ்வாறு இல்லாமல் சொல்ல முடியாது. அசீதாவுடைய விடயத்தில் தான் யாரையும் பின்பற்றக்கூடாது. மாற்றமாக கொள்கையுடைய ரீதியிலே இன்றைக்கு பின்பற்றும் சமுதாயம் உருவாகின்றது என்றால் சகோதரர் எவ்வளவு பெரிய தலையீனத்துல மடமையில இருக்கிறோம் என்கிறதனை பாருங்கள். சிக்கவுடைய மசாலாவிலே அதனை நாம் அறிந்து பின்பற்றலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அசீதாவுடைய விடயத்தில் கொள்கையுடைய விடயத்தில் யாரையும் பின்பற்றக்கூடாது. ஆனால் இன்று பல மோசமான கொள்கையை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அதனை பின்பற்றும் சமுதாயமே கண்மூடித்தனமாக உருவாகிவிட்டது என்றால் எந்த அளவுக்கு நாம் வழித்தேக்க இருக்கிறோம். சித்து நாட்கள் மார்க்க ரீதியாகவும் எப்படி எங்களை வந்து ஒட்டி கொண்டு விட்டது, வழித்தேக்கில் அனுப்பிக் கொண்டிருக்கின்றது என்கிறதை சிந்தனை செய்து பாருங்கள். மேலும் அவர்கள் நல்லதை கெட்டதாகவும் முன்சரன் மஅரூஃபா கெட்டதை நல்லதாகவும் மதிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, இதே சித்துலா அன்று தொற்று இது வரைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இது வேறு யாருடைய விடயத்திலும் அல்ல, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்களை ஒட்டி வாழ்ந்த சஹாபாக்களையும் அதற்கு பின்னால் நன்மாராயன் சொல்லப்பட்டவர்களையும் வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதனால்தான் நாமும் அவர்களை போல இசைந்து விடுவோம் என்றால் நிச்சயமாக நம்மையும் விட்டுவிடுவார்கள், நமக்கும் துனியா உள்ள சோபிக்கும் நிலைமைகளை உருவாக்கி தருவார்கள். என்றாலும் நாளும் மறுமையில பங்குதாரர்களாக நாங்கள் ஆக மாட்டோம், நால மறுமையும் நஷ்டவாளர்களாக மாறிவிடுவோம் என்கிற நிலை மறந்துவிடக் கூடாது. இதனால் தான் உள்ளங்களின் அல்லாஹ் சொல்கின்றான், துருப்பிடிக்கும் நிலைமையை நீ அறியல்ல, நான் அறிந்து வைத்திருக்கின்றேன், ஆனாலும் உனக்கு பாதையை காட்டியிருந்தும் கூட அந்த துருவை நீக்கிக் கொள்றதுக்கு நீ தயார் இல்ல. தல்லா, நீ நினைக்கிறது மாதிரி அல்ல. நீங்கள் சம்பாதித்துக் கொண்டதன் காரணமாக தான் உங்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்து இருக்கின்றது என்கிறதை அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். எனவே எந்த முறையில நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன், எந்த ரீதியில் நான் என்னுடைய அசைதாவுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய கடை பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக காலங்கள் நேரங்கள் ஒதுக்கிய நான் என்னுடைய ஈமான் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக என்ன முயற்சி செய்தேன். ஒவ்வொருவரும் சிந்தனை செஞ்சு பாருங்க, செத்த பிணத்தை போல தூங்கி எழுப்பக்கூடிய நான் பகல் முழுக்க நாயை போல அழைந்துவிட்டு எனக்கு கபூர்ல விமோசனம் கிடைக்குமா? மௌத்துடைய நேரம் தான் எனக்கு மலாய்க்காவுடைய உதவி கிடைக்குமா? ரபு சுபஹானு வ தஆலா தான் என்னை வரவேற்பானா? உனக்கு சலாம் உண்டாகட்டும், நீ தூய்மையாகிவிட்டாய், உன்னுடைய முயற்சியின் பொழுது பொறுமை சாதித்தாய், அதனால வா என்று அழைப்பானே. அந்த நேரம் நான் நிம்மதியாக அவனுக்கு போவதற்கு தயாராக இருக்கின்றேனா என்கிறதை சிந்தனை செஞ்சு பாருங்க. ஷைத்தானுடைய முயற்சி நம்மை கொண்டு போய் நரகத்தில் இருக்காட்டும் வரைக்கும் ஓயமாட்டாது. அதனால் அவன் ஒன்றுமே இல்லாத நிலைமையிலும் யாரையும் கேட்காத நிலைமையிலும் என் பாதை எனக்கு போதும் என்ற நிலைமையிலும் சிலர்கள வழித்தேற்றில கொண்டு போய் அங்கே நரகத்தினுடைய நெருப்பு கங்கங்கள்ல தூங்க வைத்திருக்கின்றான் என்பதனையும் மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் தெளிவான சகோதரர்களே, கொஞ்சம் நேரம் தான் நமக்கு சும்மாவுடைய நாட்களிலே கிடைக்கின்றது. இந்த கொஞ்சம் நேரத்தில் ஒரு தூண்டுதல் உருவாக்கப்படுகின்றது உள்ளங்களுக்கு. அந்த தூண்டுதல், அந்த மோட்டிவேஷன் நாளுக்கு நாள் வளர்ந்து நானும் என்னுடைய சமுதாயமும் நாளும் மறுமையில ரப்புடைய நன்மாராயங்களை பெற வேண்டும், என்னுடைய குடும்பத்தோடு சிவனத்தில் குடியிருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நாங்கள் செயல்படுவோம் என்றால் நிச்சயமா சத்தியமா தெளிவான சகோதரர்களே, அதற்கு தான் பாதை திறந்திருக்கிறது. வா என்னுடைய பாதையில் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கின்றான். அந்த அடிப்படையில குர்ஆனும் சுன்னாவும் இஜ்மாவும் கியாஸும் நம்முடைய மூலாதாரங்கள். அந்த இஜ்மாக்குள்ளே தான் நான்கு ஐமாக்களும் இருக்கின்றார்கள் என்பதனையும் மறந்துவிடக் கூடாது. அந்த இஜ்மாக்குள்ளால் தான் அனைத்து சலஃபு சாலிஹீன்களான சஹாபாக்கள் இருக்கின்றார்கள் என்பதனை மறந்துவிடக் கூடாது. அதை தவிர்த்து யாரெல்லாம் இங்கு பல கருத்துக்களை சொல்கின்றார்களோ அவைகளுக்கு சீரான ஆதாரம் கொடுக்கிறதுக்கு அவர்களுக்கே தெரியாது. எந்த அளவுக்கு ஒரு விடயத்தை கூடி முடித்துக் கொள்கின்றேன், என்று பெண்களுடைய முகத்தை நாங்கள் மூட்டத்துக்கு விரும்பல, ஆனால் சில கையை விரலுக்கு எண்ணக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் விரும்புகிறார்கள் அவர்களுடைய பெண்களுடைய அந்த பல வதனத்தை மூடி வைப்பதற்கு, அவர்களுடைய முகத்தை மூடி அவர்களை பாதுகாப்பதற்கு. ஏன் அவர்களுக்கு ரோஷம் இருக்கின்றது? சிலருக்கு ரோஷம் கிடையாது. அதனால குர்ஆன் ஹதீஸ் தெரியாத அறிவியலர்கள் பெண்களுடைய முகம் மூடுவது ஹராம் என்று சொல்லிவிட்டதும் எல்லோரும் அதற்கு இசைந்து விட்டார்கள். ஆம், அதுதான் உண்மை என்று எடுத்துக்கொள்கிறார்கள். மூடிய பெண்களும் திறந்து விட்டார்கள். சகோதரர்களே, எந்த இடத்துல தேர்தல் இல்லையோ அங்கே மார்க்கம் இல்லை என்பதனை மறந்துவிடக் கூடாது. மூடுவதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கின்றது, அதற்கு மாறாக சொல்லும் ஆதாரத்தை பாருங்கள். பொத்த ஆதாரத்தை சொல்கின்றார்கள். உம்மஹாத்துல் முஃமினீனுக்கு மட்டும்தான், நபிமார்களுடைய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்களுக்கு மட்டும்தான் முகம் மூடுவதற்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்து இருக்கின்றானாம். அவர்கள் எங்களுடைய தாய்மார்கள். தாய் என்றால் யார்? ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால யாருக்கும் அவர்களை திருமணம் முடிக்க முடியாது. ஒரு மகரமுடைய அந்தஸ்தில் இருக்கிறார்கள் அந்த தாய்மார்கள். அவர்களை திரையின்றி பார்க்க முடியும். அப்படியா கொண்ட தாய்மார்களையே திரை போட்டு அல்லாஹ் மூட சொல்கின்றான் என்றால், அவர்கள் அல்லாத தேர்தல் குறைந்த பெண்களே, நீங்கள் எந்த அளவுக்கு கனமான திரை போடணும் என்கிறதையாவது சிந்தித்து பார்த்து யாசியத்தான ஆதாரத்தை எடுக்க தெரியாத அறிவீனமான சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் அவர்களுக்கு நாம் துணை போவோம் என்றால் பெரியமான சகோதரர்கள் எந்த அளவுக்கு எங்களை மனிதர்களாக ஆக்கியிருக்கின்றார்கள். எனவே இவைகள் தான் பிச்சுதான். அது அந்த பாயினுடைய பின்னப்பட்ட ஒவ்வொரு கம்பு குச்சிகளையும் போல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை உறிஞ்சி எடுக்காமல் நல்லதையே உறிஞ்சி எடுக்கக்கூடியவர்களாக ஆக்கி எங்களுடைய கல்வை அவனுக்கு மிகவும் தெளிவானதாக மாற்றி அதிலிருந்து நலவையே செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தர்கள் புரிவானாக. பயங்கரமான, மோசமான, அக்கீதாவுக்கு புறம்பான அனைத்து நிலைமைகள் இருந்தும் நம்மை பாதுகாத்தார்கள் சொல்வானாக. யா அல்லாஹ், குர்ஆனையும் ஹதீஸையும் சுன்னாவையும் இஜ்மாவையும் கியாஸையும் ஐமாக்கள் சொன்னதையுமே எடுத்து நடக்கும் பாக்கியத்தை தருவாயாக. அவர்கள் எந்த ஒன்றுக்கும் தீர்வு வைக்காமல் இல்லை, அந்த தீர்வுகளே நம்முடைய தீர்வுக்கு ஒரு வழிபோல் என்பது உலகம் ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே நாமும் உறுதியாக இருப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. உங்களுடைய தனிப்பெரும் திருப்பை கொண்டு எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக.